அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் 18வது அரசியல் சட்ட திருத்தம் நாட்டின் நீதித்துறைக்கு பங்கம் ஏற்படுத்தியிருப்பதாக வடமாகாண முதல்வரும் முன்னாள் நீதிபதியுமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
நீதிபதிகளை நியமிக்கும் முழு பொறுப்பையும் நாங்கள் அரசியல்வாதியாகிய ஜனாதிபதியிடம் கையளித்திருக்கின்றோம். ஆகவே அரசியல் ரீதியாக, அரசியல் காரணங்களுக்காக நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஒரு
இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக முன்னாள் சொலிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் நியமிக்கப்படுவதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பதாக வெளியான செய்திகள் குறித்து கோபால் சுப்பிரமணியத்தின் கருத்துக்கள்.
சீப் ஜஸ்டிஸோட கன்சென்ட் இல்லாத, கொலீஜியத்தோட கன்சென்ட் இல்லாத, அப்புறம் என்னோடையும் ரெஃபர் பண்ணாத, இது பண்ணது வந்து நம்ம ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் மேல ஒரு அட்டாக்.
எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரங்கள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள், ஏற்படுத்தியிருக்கும் சர்ச்சை குறித்த ஒரு பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொர்க்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
உக்ரைன் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இன்று கைச்சாத்திட்ட உடன்படிக்கை தமது நாட்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு திருப்பு முனை என்று உக்ரைன் அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ விவரித்திருக்கிறார்.
I'm absolutely sure that our joint team, supported by Ukrainian people,
பெரும் விலை கொடுத்து பெறப்பட்ட உடன்படிக்கை இது என்று குறிப்பிட்ட அவர், தமக்கு முந்தைய அதிபர் விக்டர் யனுகோவிச் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்காக இந்த ஐரோப்பிய ஒன்று உறவுகளை நிராகரித்தார். பொதுமக்கள் தெருவில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். யனுகோவிச் பதவியை விட்டு வெளியேற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் கிரிமியா மாநிலத்தை ரஷ்யா தன்னோடு இணைத்துக் கொண்டது, கிழக்கு உக்ரைனில் கலவரங்களை ரஷ்யா தூண்டிவிட்டது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இன்று கச்சாத்தான உடன்படிக்கையில் ஜோர்ஜியா, மொல்டோவா ஆகிய நாடுகளும் கச்சாத்திட்டிருக்கின்றன. இன்று ரஷ்யா விடுத்துள்ள ஒரு எச்சரிக்கையில் கடுமையான விளைவுகள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிழக்கு யுக்ரைனில் அமலில் இருக்கின்ற ஒருதலை பட்ச மோத நிறுத்தத்தை தான் மேலும் 3 தினங்களுக்கு நீடிக்க நினைப்பதாக பிரஷோங்கோ அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த பிராந்தியமங்கும் சண்டை தொடர்ந்து நடக்கின்ற போதிலும் இந்த மோதல் தவிப்பு வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வருகின்றது. யுக்ரைனுக்கு எதிரான கொள்கையை மாற்ற வேண்டும், அன்றையில் மேலும் தடைகளை ஏற்க நேரிடும் என்று கூறி ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு திங்கட்கிழமை வரை கால அவகாசம் வழங்கியிருக்கின்றது. யுக்ரைனிய அரசாங்கத்துக்கும் கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையில் பேச்சு நடத்துவதற்கு நீண்டகால மோதல் நிறுத்தம் தேவை என்று அதிபர் புட்டின் கோருகின்றார். இந்த வருட ஆரம்பம் முதல் அந்த பிராந்தியத்தில் மோதல் காரணமாக 160,000 அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய தலைவராக பிரேரிக்கப்படவிருக்கும் ஷோன் குளோட் ஜங்கருக்கு ஆதரவு தெரிவித்து ஐரோப்பிய தலைவர்கள் மேலும் பலர் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். நியமனம் பற்றிய வாக்கெடுப்பு விரைவிலே நடக்கவிருக்கிறது. பிரிட்டன் மற்றும் ஷோன் குளோட் ஜங்கரின் நியமனத்தை தொடர்ந்து மிக கடுமையாக எதிர்த்து வருகிறது. லக்சம்பர்க் நாட்டின் முன்னாள் பிரதமரான ஷோன் குளோட் ஜங்கர் சீர்திருத்தங்களை எதிர்ப்பவர், அவற்றுக்கு தடையாக விளங்குபவர் என்று கருதும் பிரிட்டன் இந்த நியமனம் பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. ஆனால் நிருபர்கள் கருத்துப்படி பிரிட்டனோடு ஹங்கேரி மட்டும்தான் சேர்ந்து வாக்களிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் திரு ஜங்கரையே ஆதரிக்கின்றன.
இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான எரிவாயு குழாய் ஒன்று வெடித்து தீப்பற்றிக் கொண்டதில் குறைந்தபட்சம் 14 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் தீக்கிரையானதால் அருகில் இருக்கின்ற கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இறந்த மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தீ தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டு வெடிப்புக்கான காரணம் குறித்த புலனாய்வுகள் நடக்கின்றன.
ஈராக்கில் ஈராக்கிய அரசாங்கப் படைகளால் கைவிடப்பட்ட கிர்குக் நகரை தாம் இப்போது பொறுப்பேற்றிருப்பதாகவும், அதனை இனிமேல் தாம் யாரிடமும் கொடுக்கப் போவதில்லை என்றும் ஈராக்கின் கர்டிஸ்தான் பிராந்தியத்தின் அதிபர் மசூத் பர்சானி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் வில்லியம் ஹேக் அங்கு விஜயம் மேற்கொண்ட போது நடத்தப்பட்ட செய்தி மாநாட்டில் திரு பர்சானி தொடர்ந்து பேசும்போது, எண்ணெய் வளம் நிறைந்த கிர்குக் நகரம் கேடிஷ் மக்களுக்குத்தான் சொந்தம் என்று மிக நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வந்த உரிமை பிரச்சினை இப்போது தீர்க்கப்பட்டு விட்டது என்று கூறினார்.
பாங்காக்கில் இருக்கின்ற ஆலயம் ஒன்றில் 10 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய முன்னாள் பௌத்த பிக்கு ஒருவருக்கு தாய்லாந்து நீதிமன்றம் ஒன்று 5.5 வருடம் சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றது. அப்பொழுது 15 வயதுக்கும் குறைவாக இருந்த அந்த சிறுமியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி அவளது விருப்பத்துக்கு மாறாக தடுத்து வைத்திருந்ததை 65 வயதான அந்த நபர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தனது மகளின் கைப்பையில் கருத்தரை மருந்துகள் இருந்ததை பார்த்த அவரது தாயார் மகளை விசாரித்து பின்னர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததாக கூறப்படுகின்றது. பிக்குமாரின் நடத்தைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் காரணமாக தாய்லாந்தில் தேசிய மதமான பௌத்தத்தின் அந்தஸ்து அண்மை காலமாக சீரழிந்து வருகின்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இத்தாலி அணியின் வீரர் ஒருவரை கடித்தார் என்ற குற்றச்சாட்டில் ஃபிஃபா அமைப்பினால் தண்டனை விதிக்கப்பட்ட லூயிஸ் சுவாரஸுக்கு ஆதரவாக கனி வாங்கியவர் தற்பொழுது குரல் கொடுத்திருக்கின்றார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் 18வது அரசியல் சட்ட திருத்தம் நாட்டின் நீதித்துறைக்கு பங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்கிறார் இலங்கையின் வடமாகாண முதல்வரும் முன்னாள் நீதிபதியுமான சி வி விக்னேஸ்வரன். இதுகுறித்து அவர் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பிரத்யேக செவ்வியை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
18வது திருத்த சட்டத்தின் மூலம் நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் அரசியல்வாதியாகிய ஜனாதிபதியிடம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் காரணங்களுக்காக தனது அரசியல் செல்வாக்கை மேம்படுத்துவதற்காக அதற்கேற்ற வகையில் நீதிபதிகளை நியமிக்கும் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருப்பதனால் நீதித்துறையில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும் வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார்.
நீதிமன்றங்களையோ நீதி அரசர்களையோ நீதிபதிகளையோ விமர்சிப்பது சட்டப்படி குற்றமானது. ஆனால் ஒன்றை கூறுவேன், 18வது திருத்த சட்டம் வந்ததன் பிற்பாடு பல விதங்களிலும் நீதித்துறைக்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், நீதிபதிகளை நியமிக்கும் முழு பொறுப்பையும் நாங்கள் அரசியல்வாதியாகிய ஜனாதிபதியிடம் கையளித்திருக்கின்றோம். ஆகவே அரசியல் ரீதியாக அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய தனித்த செல்வாக்கை மேம்படுத்துவதற்காக அதற்கு ஏற்றவாறு நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதால் பல சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றன. உதாரணமாக, இப்பொழுது சட்டத்துறை தலைமை அதிபதியினுடைய திணைக்களத்தில் இருந்துதான் பலரும் உச்ச நீதிமன்றங்களுக்கு எடுக்கப்படுகின்றார்கள். சட்டத்துறை தலைமை அதிபதியின் திணைக்களம் என்று கூறும்போது அது அரசாங்கத்திற்கு சார்பாக நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஒரு திணைக்களம். ஆகவே அங்கு பணியாற்றுபவர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் தங்களுடைய வாழ்நாளிலே தங்கள் வேலைகளை செய்து கொண்டு வந்திருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களை ஒரு நீதித்துறையின் இடத்திலே ஓரிருவரை கொண்டு போய் வைப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கும் நீதியரசர்கள் அத்தனையும் அங்கிருந்து வரும்போது ஒருவித பிரச்சனை ஏற்படுகின்றது. தரப்படும் தீர்ப்புகள் அரசாங்கத்திற்கு சார்பாகவும் ஜனாதிபதிக்கு சார்பாகவும் இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குகின்றது. அதனால்தான் தற்பொழுது நீதித்துறை சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. நாங்கள் நீதியை எதிர்பார்க்கலாமா இல்லையா என்று
இப்போ நீங்கள் கூறுகின்ற இந்த மாதிரியான போக்கு காரணமாக மக்கள் நீதித்துறையில் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்களா?
கட்டாய நீதித்துறையிலே நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அதற்கு நான் நீதிபதிகள் ஒருத்தரையும் குறை கூறவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நீதிமன்றங்களிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உடனுக்குடனேயே நடைபெறுவதில்லை. அதற்கு எத்தனையோ காரணங்களை காட்டி தவணை எடுத்து கொண்டு போகும்போது ஒரு வழக்கை பதிந்ததன் பிற்பாடு 7-8 வருடங்கள் அது முடிவதற்கு செல்லும் போது எவ்வளவு கஷ்டத்தை அவர்கள் எதிர்நோக்க இருக்கின்றது. எங்கள் காலத்திலும் தாமதம் இருந்ததுதான். ஆனால் முடியுமானவரை அந்த தாமதங்களை நீக்குவதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுத்தோம். அதாவது, இந்த குறித்த தினத்தில் நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்காவிட்டால் இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்வேன் அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர்களுக்கு சொல்லி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணத்தினால் அவர்களுடைய நடவடிக்கைகளை சற்று துரிதப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் அவ்வாறு செய்வதாக தெரியவில்லை. இழுத்து 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 கொண்டே போகின்றார்கள். ஆகவே நீதித்துறை ஒரு கேள்விக்குறியாக ஆகி இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
இப்ப நீங்க சொன்னதன்படி இந்த நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றம் அல்லது விரும்பத்தகாத ஒரு நிலைமை வடபகுதி மக்களை, குறிப்பாக தமிழ் மக்களை, சிறுபான்மையின மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு?
2000 பேர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு பதிந்திருக்கிறார்கள் தங்களுடைய காணிகளை திருப்பி தாருங்கள் என்று. இராணுவத்தினால் கையேற்கப்பட்டுள்ள அந்த காணிகள் திருப்பி தரப்பட வேண்டும் என்று இழுத்து இழுத்து கொண்டே போகின்றது அந்த வழக்குகள் எல்லாம். எந்த விதமான நடவடிக்கைகளும் எந்த விதமான நிவாரணங்களும் மக்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம், அதுதான் எங்களுடைய ஒரே விமோசனம் என்று நினைத்து கொண்டு சென்றோம். அங்கும் தாமதங்கள், எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுப்பதாக தெரியவில்லை. நாங்கள் இதை விட்டால் வேறு எங்கு செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள்.
இன்னும் ஒரு சிறுபான்மையின மக்களாகிய முஸ்லிம் மக்களையும் இந்த நிலைமை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
திட்டமிட்டு முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அதிலே பலவிதமான அனுசரணைகள் அரசாங்கம் சார்பிலும் போலீசார் சார்பிலும் நீதிமன்றங்கள் சார்பிலும் இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகத்தான் காண்கின்றேன். அது எந்த அளவுக்கு எப்படி என்று என்னால் சொல்ல முடியாதிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட முஸ்லீம் மக்களுக்கு நீதி வழங்கப்படுமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இது அரசாங்கத்தை பற்றி உலகளாவிய ரீதியிலே மிகவும் ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே எப்படியாவது அவர்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அரசாங்கத்திடம் உதிக்கக்கூடும் என்று நாங்கள் நம்பலாம்
என்றார் வடமாகாண முதலமைச்சரும் முன்னாள் நீதியரசருமாகிய சி வி விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அமைச்சர் ரிஷாத் பதீதின் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த புதுபல சேனா புத்த பிக்குகளை தம்மால் அடையாளம் காண முடியவில்லை என்று இலங்கை காவல்துறை நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் அமைச்சுக்குள் பலவந்தமான முறையில் நுழைந்த புதுபல சேனா அமைப்பின் பௌத்த பிக்குகளை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட வீடியோ காட்சிகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தனர். அந்த விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட பிக்குகளை அடையாளம் காண்பதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். எனவே இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போதிய கால அவகாசத்தை பெற்றுத்தருமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் சம்பந்தமான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதற்கு முன்பு நீதிமன்றத்துக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பித்த போலீசார் பொதுபல சேனா அமைப்பின் பௌத்த பிக்குகள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்குள் பலவந்தமான முறையில் நுழைந்த போது அமைச்சுக்குள் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்கள் செயற்படவில்லை என்றும் அறிவித்திருந்தனர். ஜாத்திக பலசேனா அமைப்பின் தலைவர் வடரக்க விஜித தேரர் ரிஷாத் பதியுதீன் அமைச்சரின் அமைச்சுக்குள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலொன்று கமையவே தான் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்குள் பிரவேசித்ததாக பொதுபல சேனா அமைப்பு அண்மையில் தெரிவித்திருந்தது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலுமான கோபால் சுப்பிரமணியத்தை நியமிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமன அவை பரிந்துரைத்திருந்ததற்கு நரேந்திர மோடி அரசு சில கேள்விகளை எழுப்பியதால் அவர் இந்த நியமனமே வேண்டாம் என்று கூறிவிட்டதாக வந்த செய்திகள் குறித்த நேற்றைய தமிழோசையில் செய்தி கேட்டீர்கள். இந்த சர்ச்சை பற்றி கோபால் சுப்பிரமணியத்திடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
இதுல என்னன்னா, யார் வந்து இண்டிபெண்டா திங்கிங் இருக்காங்களோ வக்கீலா, அவங்க போடுறதுதான் நியாயம். அவங்களுக்கு மெரிட் இருக்கணும், ஃபியர்லெஸ்னஸ் இருக்கணும், அரசாங்கம் யாரும் அவர்கிட்ட வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இன்ஆக்சசிபிலிட்டி இருக்கணும். இந்த பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் தான் வச்சுட்டு அந்த கொலிஜியம் நம்மள நாமினேட் பண்ணிருக்க. நான் என்னோட இண்டிபெண்டன்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும். நான் சொலிசிட்டர் ஜெனரல் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது கூட நான் கொஞ்சம் என்னோட இண்டிபெண்டன்ட் வியூஸ் தான் எப்பவுமே நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். கவர்மெண்ட் என்ன கேட்கறதோ அந்த மாதிரி இல்லாம சொல்லி நான் இது வரைக்கும் ஒப்பீனியன் தந்ததில்லை. அந்த விஷயம் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால அதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆவேன்னு சொல்லி ஒரு இவங்களுக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் ஒரு ஆட்சேபனை இருந்தது. ஆட்சேபனை இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆட்சேபனையில் என்னமாவது ஒரு தத்துவம் இருந்தா அது எனக்கே சொல்லியிருக்கலாம். ஆட்சேபனல் தத்துவம் இருந்தா காலேஜியத்துக்கு சொல்லிருக்கலாம். ஆனால் ஒண்ணுமே யாருக்கும் சொல்லாத வெறும் 3 பேர் 4 பேரோட லிஸ்ட்ல அவங்களோட அப்பாயின்மெண்ட ப்ராசஸ் பண்ணிட்டு சீஃப் ஜஸ்டிஸோட கன்சென்ட் இல்லாத, கொலிஜியத்தோட கன்சென்ட் இல்லாத, அப்புறம் என்னோடதையும் ரெஃபர் பண்ணாத, இது பண்ணது வந்து நம்ம ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் மேல ஒரு அட்டாக்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுடைய பேரை ரிஜெக்ட் பண்ணிருந்தாலும் அல்ல கேள்விகளை எழுப்பியிருந்தா கூட சுப்ரீம் கோர்ட்டோட
எழுக்கலை. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட எழுக்கலை. இதெல்லாம் மீடியாக்குள்ள சொல்லி
இல்ல. ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த உங்களுடைய நியமனத்தின் மீது காலேஜியம் வந்து உங்க பேரை பரிந்துரைச்சு அனுப்புன அந்த ப்ரொபோசல்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு கேள்வி
எழுப்பிருக்காங்க.
அப்புறம் எதுக்கு பின்ன நீங்க உங்களுடைய கேண்டிடேச்சரை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க?
நான் எதுக்கு வித்ட்ரா பண்ணேன்னா, டெய்லி இந்த மாதிரி கண்டபடி பொய்யான நியூஸ் பேப்பர் ஐட்டத்தை போட்டு நான் 8ஆம் தேதி மேல இருந்து என்னோட பிராக்டிஸ சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நான் ஜட்ஜ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மேல டெய்லி இந்த மாதிரி தப்பும் தவறுமா ஒரு அட்டாக் பண்ணா, இப்போ நான் வந்து ஒரு விளக்கம் சொல்ற ஸ்திதியிலும் இல்லை. எனக்கா நான் ஜட்ஜ் இன் வெயிட்டிங். இப்போ இது எவ்வளவு நாள் இந்த மாதிரி இப்படி பாக்குறது?
உங்களுடைய நியமனம் கேண்டிடேச்சர் மீது சிபிஐயும் ஐபியும் ஒரு ஒபீனியன் கொடுத்திருக்காங்க, அதாவது
தப்பு
அப்படின்னு பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு, அது தவறுங்கிறீங்களா?
அதான் சொல்றேன் சார், பத்திரிகை எழுதுறதெல்லாம் இங்க உண்மை இல்ல. ஆனா பப்ளிக் ஒபீனியன்ல நீங்க இந்த மாதிரி ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பப்ளிக் ஒபீனியன்ல உங்கள் மீது இந்த சந்தேகங்களை வேண்டும் என்றே அரசாங்கத்திலோ அல்லது ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியிலோ இந்த சந்தேகங்களை வேண்டுமென்றே எழுப்பி இருக்கிறார்கள். இந்த செய்திகள் பிளான்ட் செய்யப்பட்டிருக்கின்றன என்று நம்புகிறீர்களா?
ஆமாம், அதில் வந்து சந்தேகம் இல்லை, சந்தேகமே இல்லை.
இதற்கு வந்து என்ன காரணம் இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சி உங்கள் மீது என்ன கோபம்?
அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. எனக்கு இதுதான், இந்த விஷயம் தான் எனக்கு தெளிவா புரிய மாட்டேங்கிறது. எனக்கா நாம வந்து பொலிட்டிக்கல் ஆள் இல்லை.
சில பத்திரிகைகளில் வந்திருக்கின்ற செய்திகளை பார்த்தால், நீங்கள் கடந்த காலத்தில் இந்த ஷோராப்தீன் கேஸில் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தின் அமைக்கஸ் கூரியாக செயல்பட்டிருக்கிறீர்கள். அதிலே
இப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அமைக்கஸ் கூரியா போடுறதுன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்றேன். அமைக்கஸ் கூரியா ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட்னு அர்த்தம்.
ஆனால் அந்த வழக்கு வந்து குஜராத் மாநிலத்திலே மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஒரு போலீஸ் காவலிலே ஒருவர் கொல்லப்பட்டதாக வந்த பிரச்சனை அது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்திருந்த அமைக்கஸ் கூரியாக நீங்கள் போய் விசாரித்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்திருந்த அறிக்கை என்பது குஜராத் மாநில அரசுக்கு, அதாவது மோடி அரசுக்கு அந்த நேரத்திலே ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம், சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம். எனவே அதனால் தான் அவர்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் என்று பத்திரிகைகள் சொல்கின்றன. அது உண்மையாக இருக்கும் நினைக்கிறீர்களா?
இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் அது வந்து ஆதாரம் இல்லை, ஆனால் கோபம் இருக்கலாம்.
உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலுமான கோபால் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டில் இருக்கும் கிரானைட் குவாரிகள் மற்றும் மணல் குவாரிகளில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணைக் குழு அமைக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் கிரானைட் குவாரி தொழிலில் ஈடுபட்டவர்களால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் குறித்து 3 வார காலத்துக்குள் விளக்கம் அளிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் கிரானைட் குவாரிகளில் சட்டவிரோதமான செயல்களில் பலர் ஈடுபட்டதால் அரசுக்கு மிகப்பெரிய பொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவித்துள்ளதாக கூறி அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள குழு ஒன்றை அமைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி புதுநலன் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த பொதுநலன் வழக்கு மீதான விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்ரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது டிராபிக் ராமசாமி தரப்பில் வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜாராமன் வாதாடுகையில், பலர் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக கிரானைட் குவாரிகளை நடத்தி அரசுக்கு பல 1000 கோடி ரூபாய் அளவில் நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். குறிப்பாக மதுரை பகுதிகளில் இவை அதிக அளவில் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மதுரை தவிர கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தாது மணல் அள்ளியதிலும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்களால் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாலும் இது தொடர்பான விசாரணையை நடத்த சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த குழு பாகுபாடு இல்லாமல் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிய டிராபிக் ராமசாமி தரப்பு வழக்கறிஞர் IAS அதிகாரி சகாயம் தலைமையில் அந்த குழு அமைய வேண்டும் என்றும் கோரினார். இந்த மனுவுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் 3 வார காலத்துக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்ரி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். யாத்ரீகர்களும் மக்களும் பெருமளவில் ஓரிடத்தில் கூடுதலும் உலகெங்கும் உள்ள கலாச்சாரங்களில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான மக்கள் ஒரே இடத்தில் கூடி அதனால் உள்ளூரில் இருக்கும் உள்கட்டமைப்பு விரிவுபடுத்தப்படும் பொழுது ஆன்டிபயோட்டிக் எனப்படும் நுண்ணுயிர் கிருமிகளுக்கு எதிரான மருந்துகள் பயனற்று போகும் தன்மை கூடும் மக்கள் மத்தியில் பரவி அதனை அவர்கள் தமது விருப்பிடங்களுக்கு எடுத்துச் செல்லும் நிலை உருவாவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். கங்கை ஆறு ஓடும் ரிஷிகேஷத்திலிருந்து BBCயின் துஷார் பானர்ஜி அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்களுக்கு கங்கை ஒரு புனித நதி. உலகெங்கும் இருந்து பெருமளவு மக்கள் யாத்திரையாக இங்கு வருகின்றார்கள். வருடாந்தம் 1000கணக்கான இந்துக்கள் கங்கா சாணத்துக்காகவும் ஆலயங்களை வழிபடவும் ரிஷிகேசத்திலும் ஹரித்வாரிலும் இருக்கின்ற நகரங்களுக்கு வந்து போகின்றார்கள். இந்த நகரங்களின் சனத்தொகை யாத்திரை காலங்களில் அதீதமாக அதிகரித்துவிடும். கங்கை நீரும் அளவுக்கு அதிகமான மனித கழிவுகளால் நிரம்பி நோய் தொற்றின் ஆபத்தை அதிகரித்துவிடும். இந்த மாசு எவரும் எதிர்பாராத வகையில் கிருமிகளுக்கு எதிரான மருந்துகளால் நோய் கிருமிகள் பாதிக்கப்படாத ஒரு தன்மைக்கு காரணமாகிவிடுகின்றது. சர்வதேச ஆய்வாளர்கள் இது குறித்து ஆராய்கின்றார்கள்.
Antibiotic resistance is the ability of bacteria to defend.
Antibiotic resistance என்பது மருத்துவ மற்றும் விவசாய துறைகளில் பாக்டீரியாவுக்கு எதிரான மருந்துகளுக்கு அந்த பாக்டீரியா இயைபடைந்து போய்விடும் தன்மையாகும். அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்கான நடைமுறையில் நீரின் பங்கு என்னவென்று நாங்கள் ஆராய்கின்றோம் என்றார் பிரிட்டனின் நியூகாசல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டேவிட் கிரஹாம். நியூகாசல் பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகியவற்றின் ஆய்வாளர்கள் யாத்திரை காலங்களில் கங்கை நீரின் மாதிரியை எடுத்து அதில் உள்ள மனித கழிவுகளின் அளவு மற்றும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்கான ஜீன்ஸ் ஆகியவற்றை கணிப்பிடுகின்றார்கள்.
One of the main reasons for resistance is specific genes that are in your DNA, and those genes happen to move around very easily amongst bacteria.
இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு காரணமான உங்களில் இருக்கின்ற ஒரு ஜீன்ஸ் வெகு இலகுவாக பாக்டீரியாவுக்கு இடையில் நகரும் வாய்ப்பை பெற்றுவிட்டால் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பாக்டீரியாவில் இருந்து அடுத்ததுக்கு இலகுவாக பரவிடும். அதனால் ஒரு பாக்டீரியா அந்த ரெசிஸ்டன்ஸை பெற்று அடுத்ததுக்கு அதனை கொடுத்து அது எல்லா பாக்டீரியாக்களுக்கும் பரவிவிடும். ஆகவே அங்கு மக்கள் கூடுகின்ற பொழுது அது பரவி எல்லா இடங்களுக்கும் போய்விடும் என்றார் பிரிட்டனின் நியூகாசல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டேவிட் கிரஹாம். எம் எல்லோருக்கும் குதத்தில் ஒரு வகை கிருமிகள் இருக்கின்றன. சிலருக்கு அங்கு கிருமி மருந்துகளுக்கு பழகி போன பாக்டீரியாக்கள் தங்கியிருக்கும். மனித கழிவுகளுடன் அவை கங்கை நீரில் கலக்க அங்கு குளிக்கின்ற அல்லது குடிக்கும் ஏனையவர்களுக்கும் அவை பரவும் வாய்ப்பு அதிகமாகும். அதன் மூலம் அவர்களுக்கும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா பரவிவிடுகின்றது. டெல்லியில் இது குறித்து மேலும் ஆய்வுகள் நடக்கின்றன.
We are analyzing the samples to get molecular biology data.
இங்கு இந்த மாதிரிகளை molecular biology தகவல்களுக்காக நாங்கள் ஆராய்ந்து வெவ்வேறான கிருமி மருந்து எதிர்ப்பு பாக்டீரியாக்களை கண்டறிவோம். அதற்கு 2-3 வாரங்கள் பிடிக்கும். அதன் பிறகு இது தொடர்பான முடிவுகளை எடுத்து தேவையான நடவடிக்கைகளுக்காக திட்டங்களை தீட்டுகின்ற வெவ்வேறு உயர்மட்ட நிறுவனங்களுக்கு அந்த தகவல்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்றார் டெல்லியின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியைச் சேர்ந்த சியா ஷேக். ரிஷிகேசத்திலோ ராத்திரியர்கள் தொடர்ந்தும் புனித தலங்களுக்கு வந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான நடைமுறை என்று கருதுகின்ற ஆய்வாளர்கள் அதனை தடுக்க விரும்பவில்லை. தமது ஆய்வுகள் மூலம் தமக்கு கிடைத்த அறிவை எவ்வாறு ரிஷிகேசத்திலும் ஏனைய இடங்களிலும் யாத்திரிகளுக்கு உதவ பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் தற்பொழுது ஆராய்கின்றார்கள்.
பிபிசியின் துஷார் பானர்ஜியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன் பூபாலரத்னம். எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரங்கள் குறித்தும் பள்ளிகளில் கற்பிக்கப்படும் பாலியல் கல்வி குறித்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரங்கள் குறித்தும் பள்ளிகளில் கற்பிக்கப்படும் பாலியல் கல்வி குறித்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி அளித்த போது இந்தியாவில் எய்ட்ஸ் நோய் தடுப்புக்கான பிரச்சாரங்கள் ஆணுறை பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதில்தான் எய்ட்ஸ் நோய் தடுப்புக்கான பிரச்சாரங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த திருமண உறவு என்பது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் நாட்டில் எய்ட்ஸை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர இவ்வகையான பிரச்சாரம் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து பல சமூக ஆர்வலர்கள் தரப்பிலிருந்தும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு செய்யும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்தும் எதிர்ப்புகளை எழுப்பியது. கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் மட்டும்தான் சமூகத்தில் இருக்கின்றார்களா என்ற கேள்விகளையும் இது எழுப்பியது. பாலியல் தொழில் செய்பவர்கள் போல HIV தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள சில பிரிவினர்களிடம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் நாம் அறிவுரை அளிப்பது எய்ட்ஸ் நோய் பரவுவதை தடுக்காது என்று கூறுகிறார் எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் செயலாளருமான ஹரிஹரன்.
இங்க சரி தவறுன்னு பாக்குறத விட எது பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாதது. HIV நோயை தடுக்க முடியும், HIV நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் தான் நம்ம பாக்கணும். உதாரணத்துக்கு பாலியல் தொழில் புரியும் பெண்கள், அவங்க கிட்ட போய் மோனோகாமி லைஃப் பத்தி நம்ம பேச முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி பத்தி அதிகமும் பேசி ஆணுறை பற்றியான விழிப்புணர்வை குறைக்கணும், அணுகுமுறையை வந்து நம்ம சரி பார்க்கணும்னு சொல்றது இந்த HIV எய்ட்ஸ் தடுப்பு பணியில பெரிய அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டோம்.
இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் செயலாளருமான ஹரிஹரன் எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரம் குறித்த அமைச்சரின் கருத்துக்கள் சரியல்ல என்று கூறுகிறார் முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்.
ஆணுறை வந்து பல நன்மைகள் இருக்கிறது. ஒன்று ஜனத்தொகை குறைப்பது, அல்லது நோய்கள் கட்டுப்படுத்துறது, HIV கட்டுப்படுத்துறது. இன்றைய சூழலில் இளைஞர்கள்கிட்ட போயிட்டு தம்பி நீ வந்து பாத்துக்கோ நீ வந்து நல்லான்னு அவன் யாரும் கேட்கற மாதிரி இல்லை. அதனால இந்த மாதிரி ஆணுரையிலோ வேற தடுப்பு எச்சரிக்கை தடுப்பு முன்னெச்சரிக்கை எல்லாம் வந்து அதிக கவனம் செலுத்தி அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இதை தவிர வேற வழி கிடையாது
என்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். எய்ட்ஸ் நோய் தடுப்புக்கான பிரச்சாரங்களில் ஆணுரை பயன்பாட்டை விட கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பாலியல் உறவின் முக்கியத்துவத்துக்கு தான் ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்ற மத்திய அமைச்சரின் கருத்து சரியானதே என்று கூறுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சேஷாத்ரி சாரி.
அவர் என்ன சொல்லியிருக்கார், அதை உபயோகப்படுத்தலாம், அதையும் விட முக்கியமா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற உறவு தான் அதிகம் முக்கியம் அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்கார்.
லாரி ஓட்டுநர்களோ பாலியல் தொழில் செய்பவர்களோ இவங்க கிட்ட நம்ம பண்பாடு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் கூறுவது எந்த அளவுக்கு போய் சேரும்?
அப்படி இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை. அதாவது ரொம்ப படிச்சவங்க அறிவுள்ளவர்கள் அல்லது சமூக ரீதியான ஒரு மேல்பட்ட சமூக ரீதியில இருக்கிறவா தான் அவளுக்கு எய்ட்ஸ்க்கு வராது. இந்த மாதிரி லாரி ஓட்டுறவாளும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவாளுக்குன்னா எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தப்பானது. அண்ட் பண்பாடுன்னு பார்த்தாக்க எல்லாருக்குமே இந்த பண்பாடு இருக்கணும்.
ஆய்வுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த லாரி டிரைவர்களோ இல்ல பாலியல் தொழில் செய்பவர்களோ அவங்க எல்லாம் ஹை ரிஸ்க் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எய்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் நாம் அறிவுரை கூறுவது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்?
அதாவது நீங்க எப்படி வேணா இருக்கலாம், உங்க பண்பாடு எல்லாத்தையும் நீங்க குப்பை தொட்டியில போட்டுட்டு நீங்க எப்படி வேணா வாழுங்க, அதான் ஆணுரை மாத்திரம் உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம சமுதாயத்துக்கு நல்லதா, இந்திய கலாச்சாரத்துக்கு நல்லதா? எந்த உலகத்துல உள்ள எந்த நாட்டுக்குமே இந்த கலாச்சாரம் ஒத்துக்காதே
என்றார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சேஷாத்ரி சாரி. ஊடகங்களில் எழுந்த சர்ச்சையை அடுத்து தனது கருத்து குறித்த விளக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ் வர்தன் வெளியிட்டார். அதில் ஆரோக்கியமான பாலுறவை பொறுத்தவரை ஆணுரை மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பாலியல் உறவின் முக்கியத்துவம் ஆகிய இரண்டின் கலவைதான் தேவை என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் சர்ச்சைக்குரிய கருத்து குறித்தும் பின்னர் அது குறித்து அவரது விளக்கம் குறித்தும் பேசிய தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயலாளர் வி கே சுப்புராஜ்,
ஆணுரைக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். அந்த சந்தேகம் வந்து அவர் வந்து பொதுவா எல்லாரையுமே ஆணுரை பயன்படுத்தணும்னு சொல்றது மாதிரி ஒரு நிலையை அவர் புரிந்து கொண்டு அப்படி சொன்னார். ஆனால் நாம் ஆணுரையை அதிகமாக எம்பசைஸ் பண்ணுவது எந்த கேட்டகரி என்றால் ரெண்டு மூணு கேட்டகரிஸ் இருக்காங்க. பாலின தொழிலாளர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ், இப்படிப்பட்ட ஒரு இவர்களுக்கு வந்து எய்ட்ஸ் நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கேட்டகரிஸுக்கு மட்டும்தான் ஆணுரையை அதிகமாக நம்ம எம்பசைஸ் பண்றோம். பொதுவான மக்களுக்கு நம்ம ஆணுரையை பற்றி பேசுவதே கிடையாது. அவர் பொதுவாக எல்லா மற்றவர்கள மாதிரி சொல்றோமோன்ற ஒரு எண்ணத்தில் அது அமைச்சர் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய நிலையை அவர் வந்து மாற்றி கொண்டார். இல்ல கேட்டகரிஸ்க்கு வந்து நம்ம ஆணுரையை வந்து பயன்படுத்தி தான் வேணும், அதை எம்பசைஸ் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம குறைக்க முடியாது
என்றார் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயலாளர் வி கே சுப்புராஜ். இதற்கிடையில் பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்படும் பாலியல் கல்வி குறித்த மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனின் கருத்து மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனின் இணையத்தில் தில்லி பள்ளி கல்விக்கான நோக்கு என்ற பிரிவின் கீழ் பாலுறவு கல்வி என்று கூறப்படும் கல்வி தடை செய்யப்பட வேண்டும் என்றும் யோகா கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் இந்த கருத்து குறித்து பேசிய தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயலாளர் வி கே சுப்புராஜ், பாலியல் கல்வி என்பது பள்ளிக்கூடங்களில் அவசியமான ஒன்று என்று தெரிவித்தார்.
அந்த பள்ளிக்கூடங்கள்லயே கூட இந்த செக்ஸ் எஜுகேஷன் என்பது தேவை என்பது என்னுடைய கருத்து. இதை வந்து நிறைய மாநிலங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. பத்தாம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள் 10-11 இந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கை கல்வி என்ற ஒரு கல்வி முறையை வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுப்பதற்காக அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி முறை என்ற ஒரு முறை தமிழகத்தில் போதிக்கப்படுகிறது. சில மாநிலங்களும் அதே போல போதிக்கப்படுகிறது. இதுல தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது எப்படி அவர் எங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் கேட்ட வரைக்கும் அவர் அதை பற்றி செக்ஸ் எஜுகேஷன் கூடாது என்று சொன்னது கிடையாது
என்றார் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயலாளர் வி கே சுப்புராஜ். இந்நிலையில் இந்த சர்ச்சை தொடர்பிலும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விளக்கம் அளித்துள்ளார். தனது இணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் அது 2007 யுபிஏ அரசாங்கம் முன்வைத்த இளம் பருவத்தினருக்கான கல்வி திட்டத்திற்கு எதிராகத்தான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவித்துள்ளார். பண்பற்ற தன்மையுடைய கலாச்சார ஆட்சேபனைக்குரிய வரைபடங்கள் கொண்ட யுபிஏ அரசாங்கத்தின் பாலுறவு கல்வி திட்டத்தை பாலுறவு கல்வி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த விளக்கத்தில் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறான எதிர்ப்புகளை தொடர்ந்து அந்த இளம் பருவத்தினருக்கான கல்வி திட்டத்தில் கணிசமான திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சங்கீதா ராஜன். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்த உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.